கங்கை அணிந்தவா கண்டோ தொழும் விலாசா சதங்கை ஆடும் பாத வினோத லிங்கேஸ்வர நின்றாள் துணை
திரு சுப்பிரமணியர் ஆலயம் வழங்கும் இந்த ஆன்மீக நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ இருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் வணக்கம் 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 வணக்கம். வணக்கம் அன்பர்களே, இன்றைய தினசரி தியானம் சாரம் கட்டுதல். உலக பொருள்களின் துணை கொண்டு இறைவா உன்னை நான் நன்கு போற்றுவேனாக. வீடு கட்டுதற்கு முதலில் சாரம் கட்டுகின்றோம். சாரம் இல்லாவிட்டால் கட்டிடத்தை உயரமாக எழுப்ப முடியாது. ஆனால் கடைசியில் சாரத்தை கரைத்தாக வேண்டும். கடவுளை அடைவதற்கு உடல் வாழ்வு சாரம். அவரை அடைந்தான பிறகு சரீரம் என்னும் சாரத்தை கலைக்க வேண்டும். இதனையே பத்திரக்கிரியார் பேய் போல் தெரிந்து பிணம் போர்க்கிடந்து பெண்ணை தாய் பேணிணைந்து தவம் முடிப்பது எக்காலம் என்பார். வணக்கம் அன்பர்களே, கோவில் செய்திகள். இன்று காலை விஸ்வசேனா பூஜை, புண்ணியாவஜனம், திரு வெங்கடாஜலபதிக்கு நவகலச பூஜை, மகாவிஷ்ணு ஹோமம். பூர்ணாகுதியுடன் தொடங்கும் இந்த விழா 11 மணி அளவில் திரவிய அபிஷேகமாக மலர்ந்து நண்பகல் 12 மணி அளவில் மகா தீபாராதனை பிரசாதம் வழங்குதலுடன் இந்த விழா நிறைவுறும். அதுபோன்று இன்று மாலை 7:30 மணி அளவில் சஹசர சதா அர்ச்சனை நமது திருக்கோவிலில் அமைந்திருக்கும் பிரசன்ன வெங்கடேஸ்வரருக்கு நடைபெறும். அன்பர்களே, அச்சமயம் தாங்கள் உங்கள் நண்பர் குடும்பம் சூழ வந்திருந்து இந்த விழாவிலே பங்கேற்று இறையருள் பெறுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம்.
நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான் பரந்தாமன் சன்னதிக்கு பாராய் நெஞ்சே. ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான் அங்கே கண்ணன் வந்தான் ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் கண்ணன் வந்தான். கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான் தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான் கேட்டவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான் கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான்.
கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். முடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், உடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம், குருடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம், தன்னிதானம், கண்ணன் தன்னிதானம், தன்னிதானம், கண்ணன் வந்தான், அங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், கண்ணா என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும், காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும், கருணை என்னும் கண் திறந்து காட்ட வேண்டும், காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும், கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும், கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும், கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும், கண்மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும், கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா, கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கருணையே கண்டதும் கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான்.
நவராத்திரி விழா அறிவிப்புகள். நமது திருக்கோவிலில் இந்த மாதம் 10ஆம் நாள் முதல் தொடக்கம் 19ஆம் நாள் வரையில் நவராத்திரி விழா தமிழரசி நாயகிக்கு நடைபெற உள்ளது. காலை 10 மணி அளவில் விக்னேஸ்வர பூசை, புண்ணிய கலச பூஜை, சக்தி ஹோமம், திரவிய அபிஷேகம், தீபாராதனை என நண்பகல் 12 மணி அளவில் இந்த விழா நிறைவுற்று, மீண்டும் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையிலும் தமிழரசி நாயகிக்கு அலங்கார தரிசனம், சகசரநாம அர்ச்சனை, சடோசர மகா தீபாராதனை மற்றும் மகாபிரசாதம் வழங்கப்படும். இது தவிர ஒவ்வொரு மாலை 7:30 மணி அளவில் நமது திருக்கோவிலில் பாடல், ஆடல், இசை என பல்வேறு விருந்தாக நம் காதுகளுக்கும் கண்களுக்கும் தர இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் வந்திருந்து இறை அருள் பெற்று இசை இன்பத்தில் மூழ்கி அருள் பெற்று செல்லுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி அறிய விரும்பும் அன்பர்கள் திரு ராஜகுரு அவர்களை 0272721651 அல்லது மகேஸ்வரன் அவர்களை 02023447444 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம்.
சங்கடகர சதுர்த்தி விரதத்தின் மகத்துவம். காவிரி நதி தீரத்தில் சகல சம்பத்துகளும் நிறைந்த பட்டினம் ஒன்றிருந்தது. அதன் அரசன் கிருதவீரியன் என்பவன், அவன் மனைவி சுகந்தை, இருவரும் வெகு நாட்களாக புத்திர பேரின்றி இருந்தனர். பின்னர் ஒரு நாள் அரசன் தன் மனைவியோடு காட்டிற்கு சென்று தவத்தில் ஈடுபட்டான். அன்ன ஆகாரதிகளை ஒழித்து காற்றையும் சருகுகளையும் மட்டுமே உட்கொண்டு கடும் தவத்தில் இருந்து வந்தான். நாரத முனிவர் பிதர்லோகத்திற்கு சென்றிருந்த போது கிருதவீரியனுடைய தந்தையை கண்டு பூலோகத்தில் அவன் மேற்கொண்டுள்ள கடுமையான தவத்தை பற்றி தெரிவித்தார். இந்நிலை நீடிக்குமானால் உன் மகனும் மருமகளும் உயிரை விட்டு விடுவார்கள். அதனால் உன் வம்சம் விருத்தியல்லாது போய்விடும். அதை நீ விரும்ப மாட்டாய் என்று நினைக்கிறேன். உன் மகனுக்கு பிள்ளை பிறக்குமாறு வழி செய் என்றார். கிருதவீரனுடைய தந்தை அவ்வார்த்தைகளை கேட்டு மிகவும் மனம் கலங்கினான். பிரம்மதேவனை தேடிச் சென்று, வேதஸ்வரூபி, என் மகன் எத்தனையோ தர்மங்களை செய்தும் மகப்பேரின்றி வருந்துகிறான். இத்துன்பம் அவனுக்கு ஏற்பட காரணம் என்ன? தயவு செய்து கூற வேண்டும் என்று கேட்டான். பிரம்மதேவன் அவருக்கு அந்த விருத்தாந்தத்தை சொல்லத் தொடங்கினார். கிருதவீரியன் தனது முற்பிறவியில் சாம்பன் என்னும் பெயரோடு அந்தனர் வம்சத்தில் பிறந்தான். அவனுக்கு கணேசன் என்றொரு மகன் இருந்தான். அவர்கள் கவலையற்று வாழ்ந்து வரும்போது துன்பம் அவர்களை பீடிக்கவே சொல்லொணாத துயரங்களை அடைந்தனர். வறுமை அவர்களை பலவிதத்திலும் கொடுமைப்படுத்தவே ஒருவேளை ஆகாரத்துக்கு கூட வழியில்லாது தவித்தனர். காட்டிற்கு சென்று வழிப்பெறி செய்தாவது பசிக்கொடுமையை தீர்க்கலாம் என்று அவன் வனத்திற்கு சென்றான். அப்போது 12 அந்தனர்கள் அவ்வழியே செல்வதை கண்ட சாம்பன் அவர்களை நெருங்கி தடிக்கொண்டு அடித்து கொன்றான். பின்னர் அவர்களிடமிருந்த பொருட்களை அபகரித்துக் கொண்டு உடல்களை காட்டிலுள்ள குகையிலே எரித்துவிட்டு வீடு திரும்பினான். வீட்டுக்கதவு உட்புறம் தாளிடப்பட்டிருந்தது. அவன் குமாரனாகிய கணேசன் முதல் நாளிலிருந்தே பட்டினியாக இருந்தான். ஆகவே அவன் எங்காவது படுத்து கிடப்பான் என்று நினைத்து கணேசா, கணேசா, கணேசா என்று 3 தரம் கூப்பிட்டு கதவை தட்டினான். கணேசனோ எழுந்து வந்து கதவை திறக்கக்கூடிய நிலையில் இல்லை. பட்டினி தாங்காமல் குமாரனின் உயிர் பிரிந்து விட்டிருந்தது. கதவு திறக்கப்படாமையால் பிற்புறமாக ஏறி குதித்து உள்ளே நுழைந்த போது மகனின் உயிரற்ற உடலையே பார்க்க முடிந்தது. மகன் இறந்த துக்கம் தாழாது இரவு முழுவதும் கதறினான். விடியற் காலையில் அவனது ஆவியும் பிரிந்தது. அன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி விரதம் அனுஷ்டிக்கும் நாள். முதல் நாள் முழுவதும் அன்ன ஆகாரமின்றி பட்டினி கிடந்து அன்றைய தினம் உயிரை விட்டதால் கணேசனை விண்ணுலகத்திற்கு அழைத்து செல்ல விமானம் வந்தது. அதில் ஏறி அவன் வானுலகம் சென்றான். சாம்பனும் அன்றைய தினம் உயிரிழந்ததாலும் அவனுக்கு அந்த பாக்கியம் கிட்டாது. ஏனென்றால் அந்த நகர்களை கொன்ற பிரம்மகத்தி பாவம் சூழ்ந்திருந்தது. ஆயினும் அன்றைய தினம் விசேஷத்தை அவன் உணராவிட்டாலும் கணேசா என்று புத்திரனை மும்முறை அழைத்தான் அல்லவா? புத்திரனை அழைக்கும் பாவனையில் அவன் ஆதி பரம்பொருளாகிய கணேசருடைய திருநாமத்தை சங்கடகர சதுர்த்தி என்று மும்முறை சொல்லியதால் இந்த ஜென்மத்திலிருந்த கிருதவீரியன் என்ற பெயரோடு அரசனாக பிறந்தான். பிரம்மகத்தி தோஷம் அவனை சூழ்ந்திருப்பதால் அவனுக்கு மகப்பேறு இல்லாமல் இருக்கிறது. இவ்வாறு அவனது விருத்தாந்தங்களை சொல்லிய பிரம்மதேவன், பிரம்மகத்தி தோஷம் நீங்கலான்றி அவனுக்கு புத்திரம் பிறக்க மாட்டான். அந்த தோஷம் நீங்க சங்கடகர சதுர்த்தி அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறினார். சுவாமி, அவ்விரதத்தை அனுஷ்டிக்கும் வழி என்ன? அதையும் சொல்லுங்கள் என்று கிருதவீரியனின் தந்தை கேட்க பிரம்மதேவன் சொல்லத் தொடங்கினார். மாசி மாதம் அமரபக்ஷத்தில் செவ்வாய்க்கிழமை கூடிய சதுர்த்தியில் இவ்விரதம் தொடங்கப்பட வேண்டும். அதிகாலையிலேயே இருந்து நீராடி கணேசருடைய பாத கமலங்களை மனத்திலே தியானித்து ஏகாட்சரம் சடாட்சர மந்திரங்களை ஜபித்து வர வேண்டும். அன்னபானாதிகள் எதுவும் கூடாது. மாலையில் சந்திர உதயம் ஆனதும் விநாயகரை எழுந்தருளச் செய்து அவர்களுக்கு வழிபாடு செய்து சந்திரனுக்கும் பூஜை செய்ய வேண்டும். பின்னர் அந்தனகரரை அழைத்து வந்து அவர்களுக்கு அன்னமிட்டு இரவு பூராவும் கண் விழித்து கணேசனுடைய திவ்ய சரிதங்களை கேட்க வேண்டும். இவ்வாறு ஒவ்வொரு சதுர்த்தியிலும் விடாது செய்து ஒரு வருடம் இவ்விரதத்தையே கடைபிடிப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும்.
கிருஷ்ணா முகுந்தா.
கரங்களில் எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் வேலுக்குத்தான் தனிச்சிறப்பு. இறைவனின் ஆயுதங்களில் தனியே வைத்து வழிபடும் முறை வேலுக்கு மட்டும்தான் உண்டு. பழங்காலத்தில் இருந்தே வேல் வழிபாடு நடப்பது நாம் சிலப்பதிகாரத்தின் மூலம் அறியலாம். வெற்றிவேல், வீரவேல், சக்திவேல், ஞானவேல், கூர்வேல், வடிவேல் என பல்வேறு சிறப்பு அடைமொழியுடன் வேலை வர்ணிப்பது நமது சங்ககால நூற்கள். வேல் பூசைக்கு மேல் சிறந்த பூசை எதுவும் இல்லை. வேல் பூசை போல் எளிமையான பூசையும் எதுவும் இல்லை. மனதார வேல் வேல் என்று ஓதுவதும், வேலை மனதிலே நிறுத்தி தியானிப்பதும், வேலை வழிபடுவோருக்கு வினைகள் யாவும் பட்டொழியும். இதனைத்தான் வேலுண்டு வினையில்லை என்பர். இத்துணை சிறப்பு ஒருங்கே அமைய பெற்ற வேலுக்கு நமது திருக்கோவிலில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வேல் அபிஷேகம் செய்யப்பட்டு வருகின்றது. அன்பர்கள் பால், தேன், பன்னீர், பழச்சாறு, இளநீர், பஞ்சாமிரதம் என இவற்றில் யாதேனும் ஒன்றால் அபிஷேகம் செய்து மகிழலாம். இந்த வேல் பூசை செவ்வாய் அன்று எந்த நேரத்திலும் செய்யலாம்.
நவராத்திரி விழா அறிவிப்புகள். நமது திருக்கோவிலில் இந்த மாதம் 10ஆம் நாள் முதல் தொடக்கம் 19ஆம் நாள் வரையில் நவராத்திரி விழா தமிழரசி நாயகிக்கு நடைபெறவுள்ளது. காலை 10 மணி அளவில் விக்னேஸ்வர பூஜை, புண்ணிய கலச பூஜை, சக்தி ஹோமம், திரவிய அபிஷேகம், தீபாராதனை என நண்பகல் 12 மணி அளவில் இந்த விழா நிறைவுற்று மீண்டும் மாலை 6 மணி முதல் 8 மணி வரையிலும் தமிழரசி நாயகிக்கு அலங்கார தரிசனம், சகசரநாம அர்ச்சனை, சடோசர மகா தீபாராதனை மற்றும் மகாபிரசாதம் வழங்கப்படும். இது தவிர ஒவ்வொரு மாலை 7:30 மணி அளவில் நமது திருக்கோவிலில் பாடல், ஆடல், இசை என பல்வேறு விருந்தாக நம் காதுகளுக்கும் கண்களுக்கும் தர இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் வந்திருந்து இறை அருள் பெற்று இசை இன்பத்தில் மூழ்கி அருள் பெற்று செல்லுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி அறிய விரும்பும் அன்பர்கள் திரு ராஜகுரு அவர்களை 0272721651 அல்லது மகேஸ்வரன் அவர்களை 0202344744 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு வேண்டிக் கொள்ளுகின்றோம்.
திருநீற்றின் பெருமை. புராண காலத்தில் ஒரு நாள் துருவாச முனிவர் தன் காலை வேளை அனுஷ்டானங்களை முடித்து சிவனை தியானித்து நெற்றியில் திருநீறு அணிந்து பித்ருலோகம் புறப்பட்டார். தூருவாசர் செல்லும் வழியில் பெரிய கிணறு ஒன்று தென்பட்டது. இவ்வளவு பெரிய கிணற்றை நாம் பார்த்ததே இல்லையே என்கிற சிந்தனையுடன் அதனுள் ஒரு கணம் கண்களை சுருக்கி எட்டி பார்த்துவிட்டு மீண்டும் நடக்க ஆரம்பித்தார். அந்த பெரிய கிணற்றினுள் பூலோகத்தில் பாவம் செய்த பலரும் அங்கே வதைப்பட்டு கொண்டிருந்தார்கள். சொல்ல முடியாத துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். துருவாச முனிவர் குனிந்து அங்கே பார்த்துவிட்டு நகர்ந்த மறுகணமே திடீரென்று அங்கே நிலைமை தலைகீழாக மாறியது. அந்த நரகத்தில் அதிசயம் நடந்தது. பாம்புகளும் தேள்களும் மலர் மாலைகளாயின. அமில மழையானது ஆனந்தம் தரும் நிஜ மழையானது. சுட்டெரிக்கும் தீ இதமான தெஞ்சலாக அங்குள்ளோரை வருடியது. நரகம் முழுக்க சுகந்த நறுமணம் வீசியது. அங்கே இருந்த பாவ ஆத்மாக்கள் அனைவரும் ஆனந்தம் கொண்டனர். அனைவரும் முகத்திலும் பிரகாசம் வீசியது. இந்த நரகத்தை காவல் காத்து கொண்டிருந்த கிங்கரர்கள் பயந்து போய் யமனிடம் ஓடினார்கள். அதிர்ந்து போன யமனும் வந்து பார்த்து அதிசயித்தான். அள்ளல் பட வேண்டியவர்கள் ஆனந்தமாக திரிகிறார்களே என்று பதத்தத்துடன் இந்திரனிடம் ஓடினார்கள். வந்து பார்த்த இந்திரனுக்கும் புரியவில்லை. தேவாதி தேவர்கள் எவருக்கும் இதற்கான காரணம் புரியவில்லை. எனவே எல்லோரும் சேர்ந்து கொண்டு சர்வேஸ்வரனிடம் போனார்கள். சிரித்தார் ஈசன். தன் நெற்றியை காட்டி இந்த திருநீற்றை அகார, உகார, மகார, மோதிர விரல், நடுவிரல், ஆள்காட்டி விரல் ஆகிய விரல்களால் எடுத்து நெற்றி நிறைய திருப்புன்றமாக, அதாவது 3 கோடுகளாக அணிய வேண்டும். இதுதான் முறை. அகாரம் என்பது பிரம்மனையும், உகாரம் விஷ்ணுவையும், மகாரம் என்னையும் குறிக்கின்றன. எனவே சாஸ்திர நெறிப்படி திருநீறு அணிந்த தவசீலரான தூருவாசர் பித்ருலோக கிணற்றை குனிந்து பார்க்கும் பொழுது அவரது நெற்றியில் இருந்து ஒரு சிறு துளி திருநீறு உள்ளே விழுந்துவிட்டது. அதனால்தான் சொர்க்கமாக மாறிப்போனது என்றாராம் சர்வேஸ்வரன். பார்த்தீர்களா திருநீற்றின் மகிமையை? ஒரு சிறிதளவு திருநீறு பாவம் செய்தவர்கள் மீது பட்டதால் புண்ணியம் செய்தவர்கள் ஆகிப்போனார்கள். ஆகவே நாளும் பூசுவோம் திருநீறு, போற்றி வணங்குவோம் சிவபெருமானை. சிவாய நமக.
வான்முகில் வளாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாது உயிர்கள் வாழ, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அன்பர்களே, இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுறுகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் 104.6 பண்பலை வரிசையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகின்றோம். இந்த நிகழ்ச்சி பற்றி உங்களது கருத்துக்களை இவனை 2638854 என்கின்ற எண்ணில் தொடர்பு கொண்டு தெரிவிக்குமாறு பேரன்புடன் கேட்டுக் கொள்ளுகின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.
என்னோடு விளையாட வா, என்னோடு விளையாட வா, என்னோடு விளையாட வா கண்ணா, என்னோடு விளையாட வா கண்ணா, என்னோடு விளையாட வா. இப்போதும் எப்போதும் இசைவோடும் அன்போடும் என்னோடு விளையாட வா கண்ணா, இப்போதும் எப்போதும்
குள்ள இருவே.